நமஸ்காரம். வேதவியாசர் எழுதினது பிரம்மசூத்திரம், ஒரு கடினமான நூல். புரிந்து கொள்வதற்கு பெருமுயற்சி எடுக்க வேண்டிய நூல். பகவானை பற்றித்தான் சொல்லுகிறது. அதேன் அப்படி, அவர் எளியவர் தானே, பின்னேன் இந்த புத்தகம் எழுதுபவர்கள் எல்லாம் கடினமாக்கி விடுகிறார்கள்? எளியவரை எளிமையாக புரிய வைக்க வேண்டியதுதானே. எனக்கு வேதவியாசரின் பிரம்மசூத்திரத்தை எளிமையாக கெட்டியாக பிடித்து கொண்டு புரிய வேண்டும், அதற்கு வழி உண்டா? இது கேள்வி. இந்த கேள்வி ஏன் எழுகிறது? கடவுள் எளிமையானவர் தானே, பின்னதுக்கு இந்த புத்தகத்தில் எழுதுபவர்கள் எல்லாம் குழப்ப வேண்டும், குழப்புகிறார்கள்னு சொல்லவில்லை, கடினமாக்கி விடுகிறார்கள். எதனால்? பிரம்மசூத்திரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவது கூட சரி, ஆனால் சட்டென்று பிடித்துக் கொள்ளும்படிக்கு எளிமையாக சொல்லவும் என்றால் அது எவ்வளவு தூரம் சாத்தியம்னு தெரியவில்லை. ஒரு காம்ப்ளெக்ஸ் கஷ்டமான மேத்தமேட்டிக்ஸ் கணக்கு, அது அல்ஜிப்ராவோ கால்குலஸோ ஏதோ எது கஷ்டமோ அதை வைத்துக் கொள்ளுங்கள், அது எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் படித்து மேலே பிஹெச்டி படிப்பவர் போடு கணக்கு. அந்த கணக்கை நான் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் மிகவும் முயற்சி எடுக்க வேண்டும், அநேகமாக புரியாது. அதுவரைக்கும் கூட சரி, ஆனால் அந்த கணக்கை எளிமையாக்கி சொல்லுங்கள், சட்டென்று நான் புரிந்து கொள்ளும்படி சொல்லுங்கள் என்றால் அது அநேகமாக இயலாது. இந்த கணக்குவாதியார் எந்த கணக்கையும் எளிமையாக போட்டு காட்டுவார் என்று சொல்லலாமே தவிர, அது படித்தவர்களுக்குத்தான் அது எளிமையாக இருக்கும், எல்லாருக்கும் இருக்காது. அதே போல பகவானிடத்தில் ஒரு வேறுபாடு, கணக்கு என்று எடுத்துக்கொண்டால் எத்தனையோ எளிமையான பகுதிகள் கணக்கு பகுதிகள் இருக்கின்றன, அன்றாட வாழ்க்கைக்கு அவை பயன்படும், அது எல்லாருக்கும் புரியும். ஆனால் அதே போல கணக்கு பாடத்தில் கடினமான பகுதிகள் நிறைய உள்ளன, அது படித்தவர்களுக்கு புரியும். பகவான் எடுத்துக்கொண்டால் அவரை புரிந்து கொள்ளவே முடியாத கடினமான பகுதிகள் உள்ளன, பகவானிடத்திலேயே உள்ளன. அவர் அது எப்படி இருக்கிறார்ங்கிறதைத்தான் பிரம்மசூத்திரத்தில் நிறைய சூத்திரங்கள் விளக்கி கூறும். அவர் எப்படி காரணமாக இருக்கிறார், உலகம் எப்படி படைக்கப்படுகிறது, அவர் எப்படி எல்லாவிடத்திலும் வியாபிக்கிறார், நமக்கு அவருக்கு என்ன வேறுபாடு, நாம் எப்படி முக்தி பெறுகிறோம், பெற்ற பிற்பாடு என்ன செய்வோம் என்று எத்தனையோ கணக்குகள், அதெல்லாம் பகவானுடைய கடினமான பகுதி. ஆனால் அது மட்டும்தான் நூல் என்பதில்லை, இன்னும் பல நூல்கள், இதிகாசங்கள், புராணங்கள், ஆழ்வார் பாசுரங்கள், அவையெல்லாம் பெருமானுடைய எளிமையான பகுதியை விளக்கும். அந்த பகுதி எல்லாருக்கும் பொது, எல்லாரும் படிக்கலாம். ஆனால் பிரம்மத்திடத்தே பகவானிடத்தே அப்படி எளிமையான பகுதி இருக்கிறது என்பதற்காக அவருடைய மொத்தமே வெறும் எளிமைதான் அப்படியே நினைத்து கொண்டு விட வேண்டாம். யாரெல்லாம் வலியவர்களோ, மிகுந்த புத்திசாலிகளோ, நிறைய வாதங்கள் பிரதிவாதங்கள் செய்வார்களோ அவர்களுக்கு அவர்கள் புத்திக்கும் எட்டாதபடிக்கு அப்பால் இருப்பார் பகவான், அது அவர் பெருமை. நமக்கு அதெல்லாம் தெரியாது. இறைவா நீதாராய் பறை, உன் திருவடிகளே சரணம் என்று சொன்னால் தன்னுடைய எளிமையான பகுதியை நமக்கு காட்டுகிறார். ஆனால் அது ஒன்றுதான் அவர், அந்த பகுதி தான் அவர்னு நினைக்கக்கூடாது. நமக்கு புரியாத கஷ்டமான பெரிய பகுதி அவரிடத்தில் உள்ளது. அது தெரியவில்லையே என்று நாம் கவலையும் பட வேண்டாம், அது தெரியவில்லையே என்று முயற்சியும் பண்ண வேண்டாம், கோபமும் பட வேண்டாம். தெரிந்த பகுதி இனிக்கிறதா, அதுவே போதுமே. இன்னொரு கேள்வி வரலாம், எதற்கு பகவான் தன்னிடத்தில் இப்படி புரியாத ஒரு பகுதியை வைத்துக் கொண்டு அதை மகரிஷிகளை கொண்டு புரியாமல் எழுதி, இதெல்லாம் எதற்கு, எளியதே போதுமே. விதுரன் வீட்டுக்கு போனார், வாழைப்பழம் சாப்பிட்டார், நன்றாகத்தானே இருக்கிறது, அது போதுமே. அதே போல என் வீட்டுக்கு வந்து வாழைப்பழம் சாப்பிடலாமே, கண்டிப்பாக செய்வார், அதில் சந்தேகமே இல்லை. குகன் கொடுத்ததையும் உண்பார், வாங்கி கொண்டார். குஹா நீ சொன்னதே போரும் என்று சாப்பிடவில்லை. சபரி கொடுத்ததை வாங்கி வாங்கி உண்டார். ஒரு கிள்ளு பூ கொடுத்தான் மாலாக்காரன், ஆசையாக பெற்றுக்கொண்டார், அதெல்லாம் செய்வார். ஆனால் எதற்காக அந்த கடினமான பகுதி, ரிஷிகள் எல்லாம் நீண்ட 1000 ஆண்டு தபஸு, 10000 ஆண்டு தவம், விதுரர் வீட்டில் வாழைப்பழம் சாப்பிடுவதை குறித்து எதற்கு 10000 வருஷம் தவம் பண்ண வேண்டும்? இதுதான் நமக்கு குழப்பம். வேண்டாம், அந்த குழப்பம் நமக்கு வேண்டாம். அவர் எதற்கு அதை போல ஒரு கடினமான பகுதியை வைத்திருக்கிறார் என்றால், உலகத்தில் சிறந்த பண்டிதர்களாய், அதனாலேயே சற்று கர்வம் இருப்பவர்களாய், நாம் பெருமானை அடையப் போகிறோம் என்று அதற்காக எத்தனை முயற்சியும் செய்பவர்களாய் சிலர் எப்போதும் இருப்பார்கள். அவர்களுடைய புத்திக்கும் எட்டாமல் இருக்கிறேன்னு பகவான் இருந்தாக வேண்டும். விதுரனிடத்தில் நடந்து கொள்ளுகிறா போல அவர்களிடத்தில் நடக்க மாட்டார். அவர்களிடத்திலும் கடினமாகத்தான் இருப்பார், அவர்களுக்கு அதுதான் விருப்பம். அவரிடத்தில் இந்த கடின பகுதியை இல்லாவிட்டால் யாரெல்லாம் ஓஹோன்னு படித்தவர்கள், அதனால் கர்வத்தோடு இருக்கிறவர்களோ, அவர்களை அவரால், பகவானால் அடக்க முடியாது. உங்கள் புத்திக்கும் நான் தாண்டி இருப்பவன் என்றுதான் அவர் யாருக்கும் சொல்லுவார். ஆகவே எல்லாருடைய அறிவுக்கும் தாண்டி இருப்பார். அங்கிருப்பவர் யாருடைய அறிவுக்கும் எட்டுமா போலே இறங்கி வருவார். அதுதான் அவருக்கு உண்டான பெருமை. அதனால் சட்டென்று இந்த பிரம்மசூத்திரம் இது உடனே எனக்கு எளிமையாக புரிய வேண்டும் என்றால் அப்படி இல்லை. அது நிதானமாக அமர்ந்து ஆசையோடு கேட்டால் மெதுவெதுவே புரியும். அதுவும் பண்டிதர்கள் கூட சொல்லுவார்கள், பிரம்மசூத்திரத்தை முழுவதும் படிப்பதென்பதோ புரிந்து கொள்வதென்பதோ ரொம்ப துர்லபம், அரிது. ஏதோ முடிந்த அளவுக்கு ஒரு பகுதி படிப்போம், இந்த அளவுக்கு தெரியும் என்று தான் சொல்லுவார்கள். ஏனால் பகவானும் அப்படிப்பட்டவர் தான்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.